கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. சபை கூடியது. உயிரையும் தியாகம் செய்து பொருளீட்ட எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று கூறும் போது அவரது குரலில் கண்டிப்பு இருந்தது. மற்றொருவர் சொன்னார், வாணிபம் குறைந்தால் நாட்டிற்கு தானே நஷ்டம், அதனால் நாங்கள் தனிப்படை வைத்துக் கொள்வதற்காக அனுமதி கொடுங்கள். பயணத்தின் போது நாங்கள் பலமும் திறமையும் உடையவர்களை பாதுகாப்புக்கு கொண்டு செல்கிறோம். வணிகர்கள் மனம் வைத்தால் எதையும் செய்து விடுவார்கள் என்பது சிற்றரசர்களுக்கு தெரியும். வணிகர்களிடம் தனிப்படை இருக்க அனுமதிப்பது சரியன்று. வாணிபம் அடியோடு குறைந்தாலும் நாட்டின் பொருளாதாரம் சீர்குலைந்துவிடும். சபையில் உள்ளோர் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தனர். அருண்மொழிவர்மர் அங்கிருந்த அமைதியை நீக்கி, இந்த கடற்கொள்ளையரை பற்றி எனக்கு தெரியும். அவர்களது இருப்பிடத்தை அறிந்து அங்கேயே சென்று முறியடித்தால் தொல்லை நீங்கும். ஆனால் கரையில் இறங்கியே கொள்ளையிட தொடங்கிவிட்டார்கள் என்றால் அதை உடனே கிள்ளி எறிய வேண்டும். அதை முதல் கடமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். மன்னர் மெல்லிய குரலில், அது மட்டுமா உன் முதல் கடமை? இந்த நாட்டின் பொறுப்பு யாவும் உனது கடமைதான். சகல விதத்திலும் உள்ளூர செல்லரித்து வரும் இந்த நாட்டை சீர்படுத்த உன்னையன்றி வேறு யார் இருக்கிறார்கள்? இன்றைய சபை அதை முடிவு செய்யத்தானே கூடியிருக்கிறது. என் கரங்களால் உன் முடியில் சோழ நாட்டு பரம்பரை மகுடத்தை சூட்டுவதற்கு நாள் குறிக்கத்தானே இங்கு கூடினோம். கொள்ளியர்களை அடக்கு, படையை ஒழுங்குபடுத்து, வாணிபம் பெருக்கு. கரிகால் பெருவெளத்தானும் செம்பியனும் கோச்சிங்கானானும் விஜயாலயரும் வாழ்ந்த பொன்னித்திரு நாட்டின் பெருமை உலகெங்கும் பரவ வழி செய். இதோ இப்போது மனமுவந்து என் உரிமையை இந்த நாட்டின் கண்களாய் அமைந்தோருமான சிற்றரசர்கள் முன்னிலையில் இந்த ஆட்சி பொறுப்பை உன்னிடம் அளிப்பதில் பெருமை அடைகிறேன். மதுராந்தகர் இதை கூறி வரும் போது உணர்ச்சி பெருக்காள். அவர் கண்களில் நீர் வழிந்தது. நெஞ்சு ஆர்வத்தால் தழுதழுத்தது. அவரது கரங்கள் அருண்மொழியை தழுவிக்கொள்ள துடித்தன. அருண்மொழிவர்மர் வாழ்க, சோழகுல சூடாமணி வாழ்க வாழ்க என்று சிற்றரசர்கள் முழங்கினர். சோழ நாட்டின் அரசராக அருண்மொழிவர்மர் அரியணை ஏறுவதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவர்கள் உற்சாகமாக மொழிந்தனர். அப்போது அரண்மனை சோதிடரை அழைத்து வருமாறு மதுராந்தகர் பணித்தார். அரண்மனை சோதிடர் உடனே அழைத்து வரப்பட்டார். முடிசூட்டு விழாவிற்கான நாளை குறிக்குமாறு மன்னர் கேட்டுக்கொண்டார். எல்லோருக்கும் பரம திருப்தி. கொடும்பாளூர் வேளார் ஒரு பிரச்சனையை எழுப்பினார். இளவரசர் சிறிய பழுவேட்டரையருக்கு வாக்குறுதி ஒன்று அளித்ததாக கேள்விப்பட்டேன். அது உண்மை என்றால் இப்போது மற்றொரு பிரச்சனையை முடிவு செய்தாக வேண்டும் என்றார். மற்ற குறுநில மன்னர்கள் சீறினார்கள். நல்ல முடிவொன்றை மனமொத்து செய்திருக்கும் போது இவர் மட்டும் ஏதாவது விவாதத்தை கிளப்புகிறாரே. எதுவாயிருந்தாலும் இப்போது தேவையில்லை. அருண்மொழிவர்மர் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் தானே. அதில் நாம் தலையிடுவது என்ன நியாயம்? ராமாயணம் போன்ற தர்ம சாத்திரங்களை படித்திருக்கும் நாம் கூட தவறு செய்யலாமா என்று மற்றவர்கள் ஒருமனதாக கூறினர். அருண்மொழி புன்முறுவலோடு, கொடுப்பாளூர் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறது. அதை இந்த சபைக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சோழ நாட்டிற்கும் அரும்பெரும் தியாகங்கள் செய்து வாழ்நாளை இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காகவே கழித்த பழுவேட்டரையர் கடைசி கடைசியாக தியாக சிகரமாகவே போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடி படுகாயமற்றார். அதன் விளைவாகவே அமரத்துவம் அடைந்தார். மரணப்படுக்கையில் அவர் என்னை சில வாரங்கள் கேட்டார். அவ்வரங்கள் பெற அவர் தகுதி வாய்ந்தவர். பழுவட்டரையர் குலம் தழைத்து இந்த சோழ நாட்டுக்கு என்றென்றும் தொண்டாற்றி வர வேண்டும் என்பதே அவர் ஆர்வமும் ஆசையும். அதை நிறைவேற்றி அந்த மாவீரருக்கு நம் நன்றியை தெரிவிக்க வேண்டாமா? அவருக்கு கொடுத்த வாக்குறுதி மூலம் இவருக்கு மரியாதை செய்தவராகிறோம். சிறிய பழுவட்டரையர் வேண்டிக் கொண்டது பெரியவரின் மகள் பஞ்சவன் மாதேவியை நான் மணந்து கொள்ள வேண்டும் என்பதே. பெரியவரின் தொண்டு சாதாரணமானதா? அவர் மகளை நான் மணப்பதற்கு முற்பிறவியில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். மேலும் அரச குலத்தவர்கள் பலரை மணப்பதும் தர்மம் நியாயமானது. போர்க்களத்து உடன்படிக்கை மூலமும் மரியாதை செலுத்துவதும் காரணமாகவும் அன்பின் காரணமாகவும் பலரை மணக்கலாம். ஆனால் ஒருவருக்குத்தான் அரியணையில் அமர்வதற்கு உரிமை உண்டு என்பது நான் சொல்லாமலே தங்களுக்கு தெரியும். பஞ்சவன் மாதேவி பட்டமேற வேண்டும் என்று அவர் வேண்டினார். நான் சம்மதித்தேன் என்றார். அருண்மொழி இதை கூறும் போது சபையில் ஆ என்று திகைப்பு குரல் கேட்டது. நீங்கள் திகைக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் இதுவரை தெரிந்திராத ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இதுவரை அது சொந்த விஷயமாக இருந்தது, இப்போது இந்த நாட்டின் சொந்த விஷயமாக ஆகிவிட்டது. கொடும்பாளூரார் மகளும் நற்குணம் நிறைந்தவளுமான வானவன் மாதேவி பல ஆண்டுகளுக்கு முன்பு விளையாட்டாக சபதம் ஒன்று செய்தாள். சோழ நாட்டின் அரியணை தனக்கு வேண்டாம் என்று. அப்போது எனக்கே இந்த நாட்டை ஆளும் பொறுப்பு கிடைக்கும் என்று நிச்சயம் இல்லாதிருந்தது. ஆனால் வானதி தேவியோ அதை உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டாள். நான் எவ்வளவு வற்புறுத்தியும் சம்மதிக்கவில்லை. என் இதயத்தில் வானத்தையும் அரியணையில் பஞ்சவன் மாதேவியும் அமர்கிறார்கள். இந்த சொந்த விஷயங்களை சபையில் தெரிவிப்பது சரியிராது என்று முதலில் தயங்கினேன். ஆனால் பஞ்சவன் மாதேவி ஒரு முடிவு செய்திருக்கின்றாள் என்பதை சொல்லிவிடுகிறேன். தான் பட்டத்து அரசியானாலும் அடுத்து இந்த நாட்டின் மணிமுடி வானத்தையின் வயிற்றில் பிறக்கும் பாலகனுக்குத்தான் என்பதை ஒப்புக்கொண்டு விட்டுக் கொடுத்திருக்கின்றாள். அதனால் எந்த விதமான மன வருத்தமும் யாருக்கும் ஏற்பட வழியில்லை. நீங்களும் ஒப்புக்கொள்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். என்று அருள்மொழி கூறும் போது சபையினர் தலையசைத்து அகாகாரம் செய்தனர். கொடும்பாளூராருக்கும் திருப்தி என்பது அவர் மனத்தில் நின்று தெரிந்தது. அவர் மௌனத்தில் நின்றும் தெரிந்தது. எல்லாம் நல்ல முடிவாக பேசி தீர்க்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சபை மண்டபத்தில் சோதிடர் நாள் பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் எல்லோர் மனத்திலும் மகிழ்ச்சி ததும்பிக் கொண்டிருக்கும் போதில் நந்திபுரத்திலிருந்து தூதன் ஒருவன் விரைந்து செய்தி கொண்டு வந்து வணங்கி நின்றான். நந்திபுரத்தில் நின்று இளைய பிராட்டியார் அருள்மொழிவர்மருக்கு செய்தி அனுப்பியிருந்தாள். ஓலை கொண்டு வந்தவன் மலர்ந்த முகத்தோடு இருந்தான். ஓலைச் சுருளை பிழித்து படிப்பதற்குள் அருள்மொழியின் உடல் ஏனோ நடுங்கியது. நல்ல செய்தியாக கிடைக்க வேண்டுமே என்று அவர் உள்ள மஞ்சியது. சபையில் உள்ளோரிடையே அமைதி நிலவியது. ஆவல் துள்ளி நின்றது. ஓலையில் கண்டிருந்த செய்தியை படித்த அருள்மொழியின் முகம் ஒரு கணத்தில் மாறியது. களிப்பும் குதூகலமும் வந்து நடனமாடின. உடலிலே இன்ப பூரிப்பும் பொங்கியது. ஒருவித நாணமும் முகத்தில் கலந்தது. ஓலையை மன்னரிடம் கொடுத்துவிட்டு அருள்மொழி கண்களை மூடிக்கொண்டு ஆண்டவனை வேண்டினார். மதுராந்தக சோழ தேவரின் உடல்நிலை மட்டும் இடம் கொடுத்திருந்தால் அவர் அந்த பீடத்தில் இருந்து எழுந்த துள்ளி குதித்திருப்பார். மகிழ்ச்சிகரமான செய்தி, மகத்தான செய்தி, இன்று மிக நல்ல நாள். நல்ல செயல்களை செய்யவும் நல்ல செய்திகளை கேட்கவும் தியாகேசர் அருள் கூட்டியிருக்கின்றார். அருள்மொழிவர்மருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த புனிதமான மகுடத்தை அருள்மொழிவர்மருக்கு பிறகு முடிசூடிக்கொள்ள வீரவாலிபன் பிறந்து விட்டான். வீர வாளை அணிய இந்திரனே அவதரித்து விட்டார். நாடெங்கும் விழா கொண்டாடுவோம். செய்தி கொண்டு வந்த தூதுவனுக்கு முத்து மாலை பரிசளிப்போம் என்று மன்னர் இதுவரையில் பேசியிராத அளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த குரலில் பேசினார். அருண்மொழிவர்மருக்கு மகன் பிறந்துவிட்ட செய்தி தஞ்சை முழுவதும் பரவியது. செய்தி கேட்டவர்கள் தங்கள் இல்லத்தில் குழந்தை பிறந்தது போல் விழா கோலம் பூண தொடங்கினர். இனிப்பு பண்டங்களை வழங்கினர். வீடுகளை அலங்கரிக்க தொடங்கினர். வீதிகளில் தோரணம் கட்டினர். வண்ண கோலமிட்டனர். மகிழ்ச்சி செய்தியை பற்றியே வீதியில் சந்திக்கும் ஒவ்வொருவரும் பேசிக் கொண்டனர். மேற்கொண்டு செய்தி அறிய மாளிகை வாசலில் கூட தொடங்கினர். அருள்மொழிவர்மருக்கு முடிசூட்ட நாள் பார்க்க அந்த சபைக்கு வந்திருந்த சோதிடர் உடனே சுவடிகளை பிரித்து கணக்கிட்டு பிறந்த குழந்தையின் வேளை, யோகம் முதலியவற்றை கணிக்க தொடங்கிவிட்டார். எல்லோரும் அவர் கூறப்போவதையை எதிர்பார்த்து சபையில் இருந்தனர். அருண்மொழிவர்மரின் உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியை வர்ணிக்கவே இயலாது. இது நாள் வரை மனத்திலே ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்பட்டு வந்த சலனமும் குழப்பமும் நீங்கிவிட்டது போன்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது. சோதிடர் தொண்டையை கணித்துக் கொண்டு சபையை ஒருமுறை பார்த்துவிட்டு கூறினார். சபையில் உள்ள பெரியவர்களுக்கு நல்ல செய்தியை கணித்து கூறுவதற்கு நான் முற்பிறவியில் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இன்று மார்கழி திங்கள். குழந்தை ஜனித்த நேர கணக்குப்படி பார்த்தால் திருவாதிரை நட்சத்திரம் அமைந்திருக்கிறது. திருக்கயிலாய பதிவாசன் சிவபிரானின் திருநாள் அது. அதனால் இந்த குழந்தை பேரும் புகழும் பெற்று வாழ்வான். குழந்தை பிறக்கும் போது நின்ற கிரகங்களை பார்க்கும் போது குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் உலகத்தையே ஆளக்கூடிய சக்தியும் மகா தைரியமும் உண்டாகும் என்று தெரிகிறது. சமுத்திரங்களை வெல்லக்கூடிய மகாபலம் இந்த ஜாதகனுக்கு ஏற்படும். எதிரிகள் அஞ்சு ஒளிந்து மறைவர். நிலத்திருவும் இந்த செல்வனுக்கு மாலையிட்டு மகிழ்வார்கள். ஆனால் சோதிடர் மேலே சொல்ல நாவெடுத்தார். உடனே அதை மென்று விழுங்கிவிட்டார். அவர் உடல் ஒரு கணம் நடுங்கியது. உள்ளம் துணுக்குற்றது. சிற்றரசர்களும் மாமன்னர் மதுராந்தகரும் இளவரசர் அருள்மொழிவர்மரும் தான் சொல்லி வந்த ஜாதக பலன்களால் மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றிருக்கும் போது அவர்களுக்கு சங்கடப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்ல அவர் விரும்பவில்லை. இங்கிதம் தெரிந்த சோதிடர் கொள்ள வேண்டிய சாதுரிய புத்தியை அங்கு கையாண்டார் அவர். ஆனால் என்று அவர் நிறுத்திய உடனேயே என்ன என்ன என்று பல குரல்கள் எழுந்தன. ஒரு கணத்தில் தவறழைத்து தன் புத்தியை நொந்து கொண்டு முகத்தில் களிப்பை வரவழைத்துக் கொண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளவு யோக ஜாதகம் உடைய குழந்தை சோழ நாட்டு அரியணையை பல ஆண்டுகள் கழித்தே அடைவான் என்றார். சபையே சிரித்தது. ஆமாம் ஆமாம், இந்த குழந்தை பல ஆண்டுகள் கழித்துத்தான் அரியணை அடைவான், ஏறுவான். அவ்வளவு நீண்ட நாள் அருள்மொழி அரசாழ்வார் நல்லதுதானே. இதை சொல்வதில் உமக்கு என் தயக்கம் சோதிடரே? பிறந்த இளவரசனால் இந்த நாட்டிற்கு மகத்தான நன்மை என்றால் எங்களுக்கும் நன்மைதானே என்று தகடூரார் சொன்னார். சோதிடர் மீண்டும் தொண்டையை கணித்துக் கொண்டு அதை தான் சொல்ல வந்தேன். அருண்மொழிவர்மருக்கு குழந்தையின் ஜாதக பலனால் மகத்தான வெற்றிகள் உண்டாக போகின்றன. நாட்டு குடிமக்கள் துன்பமின்றி சகல நன்மைகளும் அனுபவிக்கப் போகின்றார்கள் என்றார். வெளியே காத்திருந்த மக்கள் இட்ட கோஷம் வானை பிளந்து அருண்மொழிவர்மர் வாழ்க, அருண்மொழிவர்மர் திருக்குமாரர் நீடோழி வாழ்க என்னும் வாழ்த்துளி மக்கள் அன்பின் அழுத்தத்தை உணர்த்தியது. சோதிடர் ஆனால் என்று ஏதோ சொல்ல வாயெடுத்து நிறுத்திவிட்டதை மற்றவர் கவனிக்காவிடனும் கொடும்பாளூர் சிற்றரசர் கவனித்து விட்டார். அவர் மனம் வேதனையுற்றது. ஏதோ நிகழக்கூடாதது நிகழப்போகிறது என்னும் உணர்வு அவர் உள்ளத்தை உண்டாகியது. சபை கலைந்து மறுநாள் கூடுவது என்று முடிவு செய்தது. எல்லோரும் மண்டபத்தில் நின்று சென்ற போது தனியே சென்று கொண்டிருந்த சோதிடரை தொடர்ந்து கொடும்பாளூரார் சென்று அவரை நிறுத்தினார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.